ለታም ደ ለከና ደ
ለላው ከቸራ ነው ስለዚህ ගරු සෙල්ලතම්බි තිලකනාදන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක් ලැබෙනවා.
ගෞරව කුලකලින් ප්‍රජිත් තවසාලර් අවර්களே, இந்த ஆண்டுக்கான வரவுசெலவு திட்டத்திலே விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சிற்கு 216.97 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிதியிலே விவசாயத்துறைக்கு 113.5 பில்லியன்களும் நீர்ப்பாசனத்துறைக்கு 87.5 பில்லியன்களும் காணித்துறைக்கு 13.7 பில்லியன்களும் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திற்கு 2139 மில்லியன்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை விட மில்கோ நிறுவனத்திற்கு 19.5 பில்லியன் ரூபாய் ஆனது பால் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்காகவும் பாலை பதப்படுத்துவதற்காகவும் மில்கோ நிறுவனத்தினுடைய உட்கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதைவிட இலங்கையிலே இதுவரை காலமும் கால்நடை துறையானது மிகவும் மந்தகதியிலே, அதாவது மிகவும் ஒரு அபிவிருத்தி அடையாத நிலையிலே காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலே கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திற்கு போதிய அளவு கால்நடை வைத்தியர்கள் இல்லாத காரணத்தினாலும், அலுவலகங்களிலே ஏனைய உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறை காரணமாகவும் இந்த துறையானது மிகவும் ஒரு வீழ்ச்சியுற்ற நிலையிலே காணப்பட்டது. அதேபோல கால்நடை வைத்திய அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களானது ஏறக்குரிய 30 வருடங்களுக்கு மேற்பட்ட பழைய வாகனங்கள் என்பதுடன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட எரிபொருட்களும் மிக குறைந்த அளவிலே காணப்படுகின்றன. இந்த கால்நடை வைத்தியர்களது சேவையானது வைத்தியத்துறை மற்றும் கால்நடை வைத்தியத்துறை மட்டுமல்லாமல் கால்நடை வைத்தியர்கள் அலுவலகங்களிலே நிர்வாகங்களையும் அவர்கள் மேற்கொள்கின்றனர். இவ்வாறான அதிகாரிகளுக்கு போதிய அளவு கொடுப்பனவுகளோ அல்லது மேலதிக கொடுப்பனவுகளோ எதுவும் இதுவரை காலமும் வழங்கப்படவில்லை. ஆனால் எமது அரசாங்கத்திலே இதரை வழங்குவதற்கு நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த உயரிய சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதைவிட இந்த நாட்டிலே வாழ்கின்ற கிராமப்புற மக்கள் கால்நடை மற்றும் விவசாயத்தையே மேற்கொள்கின்றனர். இந்த மக்களினுடைய பொருளாதாரமானது மிகவும் நலிவுற்ற நிலையிலேயே காணப்படுகின்றது. காரணம், அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த முடியாத நிலையும், அவர்கள் அந்த உற்பத்தி பொருட்களை பெறுமதி செய்யும் பொருட்களாக மாற்ற முடியாத ஒரு நிலையும் காணப்படுகின்றது. இதனால் இடைத்தரகர்கள்தான் இதிலே பெருமளவு லாபம் ஈட்டுகின்றார்கள். உதாரணமாக சொல்ல போனால், ஒரு பால் பண்ணையாளர் ஒருவர் 1 லிட்டர் பாலை 165 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றார். ஆனால் அந்த 1 லிட்டர் பாலானது சந்தையிலே 480 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. அதேபோல் இலங்கையிலே நெல் சந்தைப்படுத்தலானது நெல்லை களஞ்சியப்படுத்தல் போன்ற பல்வேறு சிரமங்களுக்கு விவசாயிகள் உட்பட்டுள்ளனர். இதனால் எமது அரசாங்கமானது கோஆபரேட்டிவ் திணைக்களத்தின் ஊடாக நெல்லை சந்தைப்படுத்தும் முறையொன்றை அறிமுகப்படுத்தவிருக்கின்றது. அதேபோல் மில்கோ நிறுவனத்தின் ஊடாக பாலினை மக்கள் இலவாக சந்தைப்படுத்துவதற்கும் பாலினை கூடிய விலையிலே விற்பனை செய்வதற்கும் எமது அரசாங்கமானது உத்தரவாதம் அளித்துள்ளது. அதேபோல் இலங்கையிலே கால்நடை வளர்ப்பு முறையானது 2 விதமான முறைகள் காணப்படுகின்றன. ஒன்று நவீன முறை, மற்றது பாரம்பரிய முறை. நவீன முறையிலே கால்நடை வளர்ப்பில் ஈடுபடும் மக்கள் கால்நடை வளர்ப்பின் போது பெரிய அளவு, அதாவது மிக பரந்தளவு பண்ணையை விஸ்தரித்து செய்தால்தான் அதிலே லாபம் ஊட்டக்கூடிய நிலை காணப்படுகின்றது. உதாரணமாக சொல்ல போனால், அதிக பால் தரும் கால்நடைகளை இலங்கையிலே வளர்க்க வேண்டுமானால் சிறந்த தொழில்நுட்ப முறைகளை நாங்கள் பயன்படுத்தினால்தான் அதிலிருந்து பெருமளவு லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த காலங்களிலே வெளிநாட்டிலிருந்து, அதாவது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து கால்நடைகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டன. அந்த கொண்டு வரப்பட்ட கால்நடைகள் சிறந்த தேகாரோக்கியமோ அல்லது சிறந்த தரம் உள்ளதாகவோ காணப்படவில்லை. 2017 இலங்கைக்கு 5000 பால் பசுக்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டன. அந்த கால்நடைகளுடைய மொத்த பெறுமதியானது 2317 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டன. ஆனால் அவ்வாறு கொண்டு வரப்பட்ட கால்நடைகள் உலர் வலயங்களிலும் ஏனைய அனுபவமற்ற பணியாளர்களுக்கும் வழங்கப்பட்டதன் காரணமாக அந்த கால்நடைகள் பெரும்பாலும் அநேகமான கால்நடைகள் இறந்து விட்டன. உதாரணமாக சொல்ல போனால், வவுனியாவிலே ஓமந்தையிலே ஒரு பண்ணையாளருக்கு 50 பாற்பசுக்கள் வழங்கப்பட்டன. அங்கே வழங்கப்பட்ட பாற்பசுக்களில் எந்த ஒரு பசு கூட அங்கே இல்லை. அனைத்தும் குழி தோண்டி புதைக்கப்பட்டு உள்ளது. ஏனெனில் உலர் வலயத்தில், அதாவது வன்னி மற்றும் கிழக்கு மாநிலங்களிலே இந்த காலநிலையானது மிகவும் வறட்சியான காலங்கள் காலநிலையாக காணப்படுகின்றது. இந்த பிரதேசத்துக்கு ஏற்ற உகந்த இனங்களை வழங்காதபடியால் தான் இவ்வாறு இந்த திட்டமானது செயலற்று போனது காரணமாகும். அதேபோல் இலங்கையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பிரதானமாக பாரம்பரிய முறையிலேதான் கால்நடைகளை வளர்த்து வருகின்றார்கள். அவ்வாறு வளர்க்கின்ற கால்நடைகளாவது நாட்டு மாடுகள் மற்றும் உள்ளூர் எருமை மாடுகளாக வளர்த்து வருகின்றார்கள். ஆனால் காலங்காலமாக அவர்கள் மனிதர்கள் காட்டில் வாழ்ந்து வந்த காலம் தொடங்கி இன்று வரை தங்களுடன் இந்த கால்நடைகளை பேணி வருகின்றார்கள். இந்த கால்நடைகள் தான் அவர்களுடைய வாழ்வாதாரமாக காணப்படுகின்றது. இவ்வாறு வாழ்வாதாரமாக காணப்படுகின்ற கால்நடைகளை இன்டென்சிவ் முறையிலே, உள்ளக வளர்ப்பு முறையிலே வளர்க்க முடியாது. ஏனெனில் அந்த கால்நடைகள் குறைந்த அளவு பால் உற்பத்தியை தருகின்றன. ஆனால் இந்த கால்நடைகளானது அந்த சூழலுக்கு இசைவாக்கப்பட்டதாகவும் மிகவும் கூடிய வயது காலம் இனப்பெருக்கத்தன்மை கொண்டதாகவும் மக்களினுடைய செலவு அது வளர்க்கும் போது குறைந்த அளவு செலவிலே அந்த கால்நடைகள் வளர்க்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. மேற்படி கால்நடைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளும் பாலானது ஆரோக்கியமானதாகவும் மூலிகை தன்மை உள்ளதாகவும் காணப்படுகின்றது. அதே நேரம் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற மக்கள் கலாச்சார ரீதியிலே இந்த கால்நடைகளை வளர்த்து வருகின்றார்கள். உதாரணமாக சொல்ல போனால், தைப்பொங்கலின் அடுத்த நாள் பட்டி பொங்கல் அன்று அந்த கால்நடைகளுக்கு பொங்கல் செய்து மிகவும் சந்தோஷமாக அந்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறான ஒரு கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரையோ ஏனைய நிலங்களோ இதுவரை காலமும் வழங்கப்படவில்லை. ஆனால் 1885 இலங்கையிலே 10ஆம் இலக்க காட்டு கட்டடை சட்டத்தின் கீழ் தாவிக்கப்பட்ட காட்டு திணைக்களத்தினால் இலங்கையிலே காணப்படுகின்ற அநேகமான காடுகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த காடுகளிலே காலங்காலமாக வந்த இந்த கால்நடைகள் சென்று மேய்வதற்கு இடமளிக்கப்படவில்லை என்பதையும், அதேபோல் 1937 2ஆம் இலக்க தாவர விலங்கின பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் உள்ள ஏற்பாட்டிலே கால்நடைகள் அந்த தாவர விலங்கின வைல்ட் லைஃப் ஏரியாவிலே சென்று மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய ஒரு சட்டத்திலே ஒரு சிறிய ஒரு இடம் காணப்படுகின்றது. எனவே எதிர்வரும் காலங்களிலே இந்த கால்நடைகளை வன இலாகாவினுடைய பிரதேசங்களிலும் சென்று மேய்வதற்கு எமது அரசாங்கம் ஒரு வழிவகையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளேன். நன்றி.